அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பிபிசி உலக சேவையின் தமிழ் வசை. செப்டம்பர் மாதம் 29 நாள் வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது தங்கவேல். இன்றைய தமிழ் வசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடர் செய்தியரங்கத்தில் பாகிஸ்தான் நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதிக்குள் பயங்கரவாதிகள் நிலை மீது துல்லிய தாக்குதல் நடத்தியதாக இந்தியா கூறியுள்ளது குறித்த செய்தி, அதனால் ஏற்படும் விளைவுகள் தொடர்பான தாக்கம்.
இது நம்ம கவர்மெண்ட் சொல்றது, நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், காமிச்சிருக்கோம், பாகிஸ்தான் காமிச்சிருக்கோம், நம்ம மக்கள் நாட்டு மக்கள் காமிச்சிருக்கோம், நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தகுதி இருக்குன்னு அதுக்குன்னு பண்ணியிருக்காங்க.
காவிரி பிரச்சனையில் மத்திய அமைச்சர் உமாபாரதி தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது குறித்த செய்தி மற்றும் இலங்கை செய்திகளை கேட்கலாம். இது பிபிசி உலக சேவையின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரமிளா கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணுபிரியா.
இந்திய காஷ்மீர் எல்லைக்கட்டுப்பாட்டு பகுதியில் நடத்தப்பட்ட ராணுவ நடவடிக்கை குறித்து இரு நாடுகளும் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளன. பாகிஸ்தானுடனான கட்டுப்பாட்டு கோடு அருகே காஷ்மீர் தீவிரவாதிகளின் நிலைகள் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தானை மையமாக கொண்ட தீவிரவாதிகள் இந்தியா மீது தொடர் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆனால் அதே நேரத்தில் துல்லிய தாக்குதல் நடத்தியதாக இந்திய ராணுவம் கூறுவதை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது.
அலப்போவில் போராளிகளின் பிடியில் இருக்கும் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து சர்வதேச சீற்றங்கள் எழுந்துள்ள நிலையிலும் சிரிய அரசு படைகளுக்குத்தான் தொடர்ந்து ஆதரவு அளிக்கப் போவதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. சிரியா தொடர்பாக ரஷ்யாவுடன் உள்ள அனைத்து தொடர்புகளும் இடைநிறுத்தப்படும் என்று அமெரிக்கா கூறியிருந்ததற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பயங்கரவாதிகளிடமிருந்து மிதவாத கிளர்ச்சியாளர்களை பிரித்து பார்க்க தவறியதன் மூலம் மோதலுக்கு அமெரிக்காதான் பொறுப்பு என்று ரஷ்யாவின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க மாநிலமான நியூஜெர்சியில் பயணிகள் ரயில் ஒன்று ரயில் நிலையத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. 100 அதிகமானோர் காயமடைந்துள்ளனர் என்றும் அதில் சிலர் கவலைக்கிடமாக உள்ளனர் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் சில தெரிவிக்கின்றன. நியூயார்க்கில் செல்லும் பயணிகளின் முக்கிய சந்திப்பாக உள்ள ஹொபேக்கன் நகரின் ரயில் நிலையத்தில் சில பயணிகள் இடிபாடுகளில் சிக்கியுள்ளனர். ரயில் நிலையத்திற்கும் ரயிலிற்கும் பலத்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளன.
சிரியாவில் பிணை கைதியாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த ஜெர்மனியை சேர்ந்த பெண்ணிற்கு குழந்தை பிறந்திருப்பதால் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். அந்த பெண் கடந்த அக்டோபர் மாதம் கடத்தப்பட்டார். கடந்த டிசம்பர் மாதம் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. புதன்கிழமையன்று அந்த பெண்ணின் பெயர் வெளியிடாமல் அவரை பற்றி தெரிவித்த ஜெர்மன் வெளியுறவுத்துறை அமைச்சர் துருக்கியில் உள்ள எல்லையை அவர் பாதுகாப்பாக கடந்து சென்று விட்டார் என்று தெரிவித்தார்.
மறைந்த மூத்த இஸ்ரேலிய தலைவரும் அரசியல்வாதியுமான ஷிமோன் பெரஸின் இறுதி சடங்கு வரும் வெள்ளிக்கிழமையன்று நடக்கவிருப்பதையொட்டி அவரின் உடல் இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. தனது 93 வயதில் காலமான முன்னாள் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அதிபரான ஷிமோன் பெரஸிற்கு இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த பல ஆயிரக்கணக்கான மக்கள் தங்களின் இறுதி மரியாதையை செலுத்துவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஐரோப்பிய நாடுகளுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து பிரிட்டன் விலகிய பிறகான வர்த்தக சூழல் என்பது குறைந்தபட்சம் தற்போது உள்ள அதே அளவு சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாக பிரிட்டனின் சர்வதேச வர்த்தக அமைச்சர் லியாம் ஃபாக்ஸ் தெரிவித்துள்ளார். வேறு எதுவும் ஐரோப்பிய மக்களுக்கு தீங்கு ஏற்படுத்தும் என்று ஃபாக்ஸ் கூறினார். மான்செஸ்டரில் வணிக தலைவர்களிடம் பேசுகையில் பிரிட்டன் உலக வர்த்தக அமைப்பின் ஒரு முழு சுதந்திர உறுப்பினராக இருக்க வேண்டும் என்று தான் விரும்புவதாக லியாம் ஃபாக்ஸ் முதல் முறையாக தெரிவித்தார்.
செய்தியிற்கு கேட்டீர்கள். இன்றைய செய்தியரங்கில் முதலில் இந்திய கண்ணோட்டம். இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரில் எல்லைப்பகுதியில் இந்திய ராணுவ தளம் மீது பயங்கரவாதிகள் சமீபத்தில் தாக்குதல் நடத்திய நிலையில் பாகிஸ்தான் நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீர் பகுதிக்குள் பயங்கரவாதிகளின் இயங்கு தளங்கள் மீது நேற்றிரவு துல்லிய தாக்குதல் நடத்தியதாக இந்தியா அறிவித்துள்ளது. இதை பாகிஸ்தான் மறுத்துள்ளதை செய்தி அறிக்கையில் கேட்டோம். இது பற்றிய விரிவான செய்தி குறிப்பு. பாகிஸ்தானுடனான கட்டுப்பாட்டு கோடு அருகே காஷ்மீர் பயங்கரவாதிகளின் நிலைகள் மீது துல்லிய தாக்குதலை நடத்தியதாக இந்திய ராணுவம் அறிவித்துள்ளது. பாகிஸ்தானை மையமாக கொண்ட பயங்கரவாதிகள் இந்தியா மீது தொடர் தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. புதன்கிழமை இரவு இந்த தாக்குதல் நடைபெற்றதாக இந்திய ராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குநர் ஜெனரல் லெப்டினன்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் செய்தியாளர்களிடம் அறிவித்தார். கட்டுப்பாட்டு கோடு அருகே பயங்கரவாதிகள் இந்திய எல்லைக்குள் ஊடுருவி ஜம்மு காஷ்மீரிலும் இந்திய நகரங்களிலும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக நம்பத்தகுந்த தகவல்கள் கிடைத்தன என்று தெரிவித்த ரன்பீர் சிங்,
தி இந்தியன் ஆர்மி கண்டக்டட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் லாஸ்ட் நைட் அட் தீஸ் லான்ச் பேட்ஸ்.
கட்டுப்பாட்டு கோடு அருகே உள்ள பயங்கரவாதிகளின் இயங்கு தளங்கள் மீது இந்திய ராணுவம் துல்லிய தாக்குதல் நடத்தியது. அந்த பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவி காஷ்மீரிலும் இந்திய நகரங்களிலும் அழிவை ஏற்படுத்தும் முயற்சியை முறியடிக்கும் நோக்கத்துடன் தான் இந்த தாக்குதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்றார் அவர். இந்த நடவடிக்கைகள் இப்போது முடிவடைந்துவிட்டன, அந்த தாக்குதல்களை தொடரும் திட்டம் இல்லை என்று அவர் தெளிவுபடுத்தினார். இந்த தாக்குதலில் பயங்கரவாதிகளுக்கும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்போருக்கும் குறிப்பிடத்தக்க இழப்பை ஏற்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார். ஆனால் இந்திய ராணுவம் பாகிஸ்தான் நிர்வாகத்துக்கு உட்பட்ட எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தியதா அல்லது தனது எல்லையில் இருந்தவாறு தாக்குதல் நடத்தியதா என்பதை இந்திய ராணுவம் தெளிவுபடுத்தவில்லை. அதே நேரத்தில் துல்லிய தாக்குதல் நடத்தியதாக இந்தியா கூறுவதை பாகிஸ்தான் நிராகரித்துள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் தங்கள் தரப்பில் 2 பேர் கொல்லப்பட்டதாகவும் 9 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த சில தினங்களாகவே இந்தியா இதுபற்றி பேசி வருகிறது. தங்கள் மக்களையும் ஊடகங்களையும் அமைதிப்படுத்தவே இந்த முயற்சியை இந்தியா மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் பாகிஸ்தான் தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது. இந்தியா தொடர்ந்து போர் நிறுத்த உடன்படிக்கையை மீறி வருகிறது என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் தெரிவித்தார். பாகிஸ்தானின் இறையாண்மையை குறைத்து மதிப்பிட்டால் அது தொடர்பான எந்த நடவடிக்கையையும் முறியடிக்க பாகிஸ்தான் தயாராக உள்ளதாக பிரதமர் நவாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார்.
இந்த நிலையில் இந்தியாவின் இத்தகைய நடவடிக்கை எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தும் என மூத்த பத்திரிகையாளர் வி சுதர்சனிடம் கேட்டார் நமது மணிவண்ணன்.
இது ரெண்டு விதமா பார்க்கலாம். இப்போ நீங்க கொஞ்ச நாள் முன்னால கிராஸ் எல்ஓசியில ரெண்டு பேரும் நிறைய ஷெல் பண்ணி நிறைய பேர் சேர்த்திருக்காங்க. அந்த நாள்ல இஃப் யூ டேக் அன் ஆவரேஜ் ஆஃப் எவ்வளவு பேர் செத்தாங்க பர் டே, தட் வில் பி மச் மோர் தென், இது விட ரொம்ப பங்கு ஜாஸ்தியா இருக்கலாம். ஸோ அது பார்க்க போனா திஸ் இஸ் மச் ஸ்மாலர் இன்சிடென்ட்.
ஆனா வந்து இது யூரியில நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு இது நடக்கிறதுனால இந்தியா வந்து ஒரு தாங்கள் வந்து அதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை, யூரி சம்பவத்துக்கு ஒரு நடவடிக்கை,
இது நம்ம கவர்மெண்ட் சொல்றது நம்ம ஏதோ பண்ணியிருக்கோம், காமிச்சிருக்கோம், பாகிஸ்தான் காமிச்சிருக்கோம், நம்ம மக்கள் நாட்டு மக்கள் காமிச்சிருக்கோம், நம்ம ஏதாவது பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு தகுதி இருக்குன்னு அதுக்குன்னு பண்ணியிருக்காங்க, அது சொல்றாங்க. பட் இன் ஆக்சுவல் ஃபேக்ட் எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது வெதர் தீஸ் திங்ஸ் கோ ஆன் எவ்ரி டே அண்ட் இதுக்கு இப்போ இந்த மாதிரி ஸ்பின் பப்ளிசிட்டி கட்டிருக்கிறதா இல்லையானா அது தெர் இஸ் நோ கன்ஃபர்மேஷன் ஆஃப் தட். இப்போ நீங்கள் ஆர்மி ரிட்டையர்ட் ஆர்மி இல்லைனா கர்னல்ஸ் கூட பேசினா அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம் சகஜமாக நடந்தாலும் நடக்கும், அது நம்ம பப்ளிசைஸ் பண்ணுறதில்ல, அக்ரெசிவ் பெட்ரோலிங் பண்ணப்போ கூட இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். பட் இப்போ பப்ளிசைஸ் பண்ணியிருக்கு, அது நம்ம முன்னால் வந்திருக்கு. ஆனால் என்ன வந்திருக்கு, 4 இடத்துல அடிச்சிருக்காங்க.
இல்ல அது நீங்க சொல்றது வந்து ஒரு நீங்க சொல்ற மாதிரி இந்த பப்ளிசிட்டிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னீங்க, இதுல ஒரு அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுல
இதுல என்ன பாலிசின்னா, அது 3 ஸ்டாண்ட் இருக்குப்பா. 1 இஸ் எய்ம் டொமெஸ்டிக், நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்றோம் நம்ம இந்த மாதிரி நடந்தா அடுத்த தரத்துல இருந்து பொறுக்க முடியாது, வி வோன்ட் பி பேஷண்ட், வி வில் சேஞ்ச் அ பாலிசி. இப்போ இன் தட் டிப்ளமேட்டிக்லி சார்க்ல பாகிஸ்தான் ஐசோலேட் பண்ணியிருக்கு, அது யூ கான் டினை இட். இப்போ தி மோர் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இதுலேருந்து வருதுன்னா டு தி அதர் கேபிட்டல்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் சேயிங் தட் இது மட்டும் என்ன நடந்தது, இப்போ இப்போ இன்மையிலேருந்து என்ன நடக்க போகிறது, வித்தியாசமாக நடக்க போகிறது, ஸோ யூ கைஸ் பெட்டர் புட் ப்ரெஷர் ஆன் பாக் டு மாடரேட்.
பத்திரிகையாளர் சுதர்சன், செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்திய கண்ணோட்டம் தொடர்கிறது. காவிரி விவகாரம் தொடர்பாக தமிழக கர்நாடக முதலமைச்சர்களை சந்தித்து பேச உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் இன்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதில் எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. அது குறித்த செய்தியை வழங்குகிறார் மணிவண்ணன்.
காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக தமிழ்நாடு மற்றும் கர்நாடக மாநில அரசுகளுக்கிடையே மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் உடன்பாடு ஏதும் ஏற்படவில்லை. இன்று டெல்லியில் 4 மணி நேரம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இரு மாநிலங்களிலும் உள்ள தண்ணீர் இருப்பு குறித்து ஆய்வு செய்ய நிபுணர் குழுவை அமைக்க வேண்டும் என்று கர்நாடக மாநிலத்தின் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அந்த யோசனையை தமிழகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இந்த பிரச்சினையில் எந்த உடன்பாட்டையும் எட்ட முடியவில்லை என்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் உமாபாரதி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இரு மாநில மக்களும் அமைதி காக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்த அமைச்சர் உமாபாரதி இரு மாநிலங்களிலும் அமைதியை ஏற்படுத்த தேவைப்பட்டால் உண்ணாவிரதம் இருக்கவும் தயார் என்று தெரிவித்தார். நமது தேவைக்கு குறைவாக பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு அதிகமாக கொடுப்பதுதான் நமது கலாச்சாரம் என்று தெரிவித்த உமா பாரதி அந்த அடிப்படையில் காவிரி பிரச்சினைக்கும் தீர்வு காண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இரு மாநிலங்களும் மற்றவற்றின் மீது பரிவு காட்டி இந்த பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண முயல வேண்டும் என்று கூட்டத்தில் உமா பாரதி வேண்டுகோள் விடுத்தார். இரு மாநில பிரதிநிதிகளும் கூட்டத்தில் தெரிவித்த கருத்துக்கள் மத்திய அரசு வழக்கறிஞர் மூலம் உச்சநீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமையன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டபடி இரு மாநில முதலமைச்சர்கள் கூட்டத்துக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்தது. கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் அதிகாரிகளும் தமிழக அரசின் சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் தலைமைச் செயலர் ராம் மோகன் ராவ் ஆகியோரும் பங்கேற்றனர்.
மணிவண்ணன். அடுத்து, மதுரை அருகே கீழடியில் அகழ்வாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்களை சிவகங்கையிலிருந்து வேறு எங்கும் எடுத்துச் செல்வதற்கு மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்துள்ளது. அது குறித்த செய்தி வழங்குகிறார் முரளிதரன்.
மதுரைக்கு அருகில் உள்ள கீழடி பகுதியில் நடந்து வரும் அகழாய்வில் எடுக்கப்பட்ட பொருட்களை சிவகங்கை மாவட்டத்தை விட்டு எடுத்துச் செல்லக்கூடாது என்றும் ஆய்வுக்குழிகளை மூடக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. மதுரை நகரத்திற்கு தென்கிழக்கில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் கீழடி என்ற கிராமத்தில் கடந்த 2014 இந்திய தொல்லியல் துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வாராய்ச்சியின் 2 ஆய்வு செப்டம்பர் மாத இறுதியோடு முடிவுக்கு வருகிறது. இங்கு மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் 5000 மேற்பட்ட அரும்பொருட்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் தோண்டியெடுக்கப்பட்ட பகுதிகளை மூடுவதற்கு இந்திய தொல்லியல் துறை முடிவெடுத்துள்ளது. இங்கு கிடைத்த பொருட்களை தொல்லியல் துறையின் தென்னிந்திய தலைமையகமான பெங்களூருக்கு எடுத்துச் செல்லவிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாயின. இந்த நிலையில் இங்கு எடுக்கப்பட்ட அரும்பொருட்களை காட்சிப்படுத்தும் விதத்தில் கீழடியிலேயே ஒரு கள அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று கோரி கனிமொழி மதி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளையை அணுகியுள்ளார். மேலும் கீழடியில் 110 அளவுக்கு ஆய்வு நடத்த முடியும் என்ற நிலையில் 1 மட்டுமே தற்போது ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதால் தொடர்ந்து அங்கே ஆய்வுகளை நடத்த வேண்டும் என்றும் தனது மனுவில் கனிமொழி கோரியிருந்தார். இதுகுறித்து பிபிசியிடம் பேசிய கனிமொழி, இந்த பொருட்கள் பெங்களூருக்கு எடுத்துச் செல்லப்பட்டால் அவற்றின் முக்கியத்துவத்தை அவை இழந்துவிடும் என கூறினார்.
இந்த மாதிரியான துன்பங்கள் கிடைக்கப்பட்டுச்சுன்னா அதை வந்து சைட் மியூசியம், அந்த இடத்திலேயே ஒரு மியூசியம் பண்ணி அங்கதான் பிரிசர்வ் பண்ணுவாங்க, வேற இடத்துக்கு எடுத்துட்டு போக மாட்டாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு 44 சைட் மியூசியம் பண்ணி இதுவரைக்கும் இந்த மாதிரியான ஒரு பெரிய ஆராய்ச்சிகள் அகழ்வாராய்வுகள்ல கிடைக்க விஷயங்கள் அங்கேயே தான் பிரிசர்வ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது இதை இங்கிருந்து மாத்திட்டு போனா இந்த பொருட்களுக்கான ஒரு ரெலவன்சி போயிடும்.
இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் நாகமுத்து, முரளிதரன் அடங்கிய அமர்வு இது தொடர்பாக இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநர் ஜெனரலுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. அரும்பொருட்களை அக்டோபர் 18 வரை இங்கிருந்து எடுத்துச் செல்லக்கூடாது எனவும் ஆய்வுக்குழிகளை மூடக்கூடாது எனவும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது.
முரளிதரன் வாங்கிய செய்தியுடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவடைகிறது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
செய்தி அரங்கில் அடுத்ததாக இலங்கை கண்ணோட்டம். இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்திடம் சரணடைந்து காணாமல் போன விடுதலை புலிகள் தொடர்பான ஆட்கொணர்வு மனு குறித்த வழக்கின் விசாரணை விவரங்களை தருகிறார் மாணிக்க வாசகம்.
இறுதி யுத்தத்தின் போது இராணுவத்தினரிடம் சரணடைந்தவர்கள் பற்றிய பதிவுகள் எதுவும் இல்லை என முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் இராணுவ தரப்பில் இன்று சாட்சியம் அளித்த மேஜர் ஜெனரல் குணவர்தனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இராணுவத்தினரிடம் சரணடைந்ததன் பின்னர் காணாமல் போயுள்ள விடுதலை புலி உறுப்பினர்கள் தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 5 ஆட்கொணர்வு மனுக்கள் பற்றிய வழக்கு விசாரணை இந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இந்த விசாரணைகளில் இராணுவ அதிகாரி மேஜர் ஜெனரல் குணவர்தனா அவர்கள் முன்னர் சாட்சியம் அளித்த போது சரணடைந்தவர்கள் பற்றிய பதிவு ஆவணங்கள் முல்லைத்தீவு இராணுவத்தினரிடம் இருப்பதாக கூறியிருந்தார். ஆயினும் அந்த ஆவணத்தை நீதிவானின் உத்தரவுக்கமைய நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க தவறியிருந்தார்.
இன்றைய வழக்கில் மேஜர் ஜெனரல் குணவர்தன என்றவர் சாட்சியத்தில் கூறும்போது தான் கொண்டு அந்த ஆவணத்தை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்று கூறிவிட்டார். எனினும் அவர் கொண்டு வந்திருந்த ஆவணமானது புனர்வாழ்வு ஆணையாளர் அவரினால் எத்தனையோ வருடங்களின் பின்னர் தயாரிக்கப்பட்டதை ஒழிய 2009 மே மாத பகுதியில் சரணடைந்தவர்களின் கோவை அவருடைய பட்டியல் அல்ல என்று நீதிமன்றத்தில் நிரூபணமாகியிருக்கிறது. அத்துடன் இந்த விடயத்தில் தங்களிடம் வேறு சாட்சிகள் இல்லை, இத்துடன் தங்களுடைய வழக்கை முடிப்பதாக இராணுவத்தின் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி பிரதி மன்ற அடியார் நாயம் அவர்கள் தெரிவித்ததுடன் இந்த வழக்கிற்கான எழுத்து மூலமான சமர்ப்பணத்தை எதிர்வரும் நவம்பர் 22 சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டிருக்கிறது
என இன்றைய நீதிமன்ற விசாரணைகள் குறித்து மனுதாரர் தரப்பு சட்டத்தரணி கே.எஸ். ரத்னவேல் அவர்கள் தெரிவித்தார்.
மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தியுடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகளையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்ற இணையதளம் வழியாகவும் ஃபேஸ்புக், ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைத்தளங்கள் வழியாகவும் கேட்கலாம். வணக்கம் நேர்களே.